ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20-26 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலேயே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்போது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த அருமையான இறை பிரசன்னத்தின் நேரத்திலே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வார்த்தையின் வல்லமையாலே நீங்கள் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமானது, மாற்றத்திற்குரியது. அது உங்கள் மத்தியிலே செயல்பட துவங்கி இருக்கிறது என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. என் அன்பு இறை சமூகமே, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் உணர்வு என்பது எல்லாருக்கும் ஒன்று தான். அதனால தான் வேதமும் ஒன்றாகவே இருக்கிறது. நீ எந்த மொழி பேசுகிறவனாக இருந்தாலும், அவர்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், மனிதர்கள் என்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளே வருகிற போது அவர்கள் எல்லோருமே மகிழ்ச்சிக்குரியவர்கள். அவர்கள் அன்பை தேடுகிறவர்கள். அவர்கள் அரவணைப்பினுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அதனால தான் இந்த வேதத்தினுடைய பக்கங்கள் இன்றைக்கும் ஒரு புதிய பொலிவோடு நம் மத்தியிலே அது வளம் வந்து கொண்டிருக்கிறது. அநேகம் பேர் இந்த வார்த்தையை உண்டு சுவைத்து அதன் வழியாக நன்மைகள் செய்கிற அடையாளங்களாக மாறிக்கொண்டிருக்கிறீங்க. மிக்க நன்றி. ஆண்டவர் உங்களை நிறைவு ஆசீர்வதிப்பார். ஒருபுறம் 99.9 பேர் இப்படி நீங்கள் பயணிக்கிற பயணத்தில் 1% வேறு மாதிரி பயணிப்பவர்கள் உண்டு. அவங்களாம் யாருன்னு நம்ம கவலைப்பட்டு நான் சொல்லலை. ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ஃபாதர் கவலைப்படாதீங்கன்னு. உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி. நம்ம கவலைப்படலை. அவர்களுக்கும் இது உணர்த்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம சுட்டி காட்டுகிறோம். இது கவலையினாலே சொல்வதல்ல, சுட்டி காட்டுகிறது. ஏன்னா அவர்களுக்கும் இந்த வார்த்தை போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம யூடியூப்பில் போட்ட உடனேயுமே ஏதோ 10 பேர் இப்படி கை டவுன் பண்ணுறாங்க. டவுன் பண்ணுறதுன்னா என்னென்னா, ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்னு சொல்கிறது. அதான் எங்களுடைய டீமில் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க தெரியாமலே என்னென்னு தெரியாமலே இப்படி போகணும், எல்லாம் இப்படி போடுறான், நம்ம இப்படி போட்டு விடுவோம், இதுவும் ஒன்று தானே அப்படின்னு. இது என்ன சிம்பிள்னு தெரியாமல் போடுறவங்க கூட இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே தெரியாதில்ல நிறைய பேர்த்துக்கு. ஆனால் ஒரு சிலர் அதுக்குள்ளே இருப்பாங்க, தெரிஞ்சு போடுறவங்க. கண்டிப்பாக அவர்கள் எல்லோருமே தாங்கள் செய்கிற அந்த செயலுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். ஒரு சிலர் எனக்கு கரெக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க வாட்ஸ்அப்பில், நீ அப்படி பேசின, நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கரெக்ஷன் கொடுப்பாங்க. இது வந்து என்னுடைய கரெக்ஷனை நான் பார்த்துக்கிறேன். இந்த வார்த்தை வந்து எப்போதுமே இருபுறமும் கருக்கு வாய்ந்தது. ஏன்னா பேசுகிறவனையும் குத்தும், கேட்குறவங்களையும் குத்தணும். அதுதான் வார்த்தையினுடைய வல்லமை. அது என்னையும் குத்துது. நானும் ஒரு வார்த்தையை சொல்லுகிற போது இப்படி இருக்கிறேனா அப்படின்னு சிந்திக்க வைக்கிறது. ஆகவே அநேக குடும்பங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளே மிதந்து கொண்டு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால தான் எங்களால் இந்த லாக்டவுன் 8ஆம் தேதியோடு முடிவடைந்தோன்னு தீபன் ஃபாதர்ட்ட கேட்பேன், என்ன ஃபாதர் பூசையை முடிச்சிக்கலாமா அவருன்னு சிரிப்பார். என்ன சிரிக்கிறீங்க அப்படின்வேன், இல்லை மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்வார். பாருங்கள் அவருடைய அந்த அந்த ஒரு உள்ளம், அன்பு உள்ளம், மக்கள் பார்க்குறாங்க நம்ம எப்படி நிப்பாட்டுறதா ஃபாதர், இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்வார் அப்புறம் என்கிட்ட. ஏன்னா அவருக்கு என் மேலேயும் இறக்கம் உண்டு, ஏன்னா நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு. பாருங்கள் இது கஷ்டத்தை நம்ம பார்க்குறது இல்லை, ஆண்டவருடைய இறை செய்தி இனிமேல் இப்படி ஒட்டுப்பட்ட ஒரு காலம் கிடைக்குமான்னு தெரியல, இனிமேல் கொரோனா வருமானு தெரியல, இல்லை கொரோனா கூட வேற ஏதாவது பயங்கரமாக வரும், பரோனா அப்படின்னு கூட வரலாம், புதுசு புதுசாக பேரலாம், நல்ல வார்த்தையெல்லாம் நமக்கு மனசில் நிற்க மாட்டேங்குது. பாருங்கள் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் மனசில் நின்று தான் ஆகணும், வேறு வழி இல்லை. தேவ பிள்ளைகளே, இப்போது சமீபத்தில் இப்போ ஃபாதர் தான் ஒருத்தருடைய காண்டாக்டை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணார், ரெண்டு குட்டி பிள்ளைங்க ட்வின்ஸு, இத்தனோண்டு தான் இருக்கிறாங்க, இவ்வளோ பெருசு இல்லை, இந்த வீடத்துலேருந்து சொல்கிறேன், குட்டி பிள்ளைங்க டிவிக்கு முன்னாடி போய் அப்படியே நிற்கிறாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் புரிஞ்சுக்கிறேன் எப்படின்னா, ஞானிகளுக்கும் விவேகளுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினர். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ரெண்டு இடத்துல குழந்தைகளுடைய அடையாளத்தை வச்சு நான் ஆண்டவருடைய ஆவியானவர் வேலை செய்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அதனால் குழந்தைகள்கிட்டேருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வருதுன்னா அந்த இடத்துல ஆவியானவர் செயல்படுறாருன்னு அர்த்தம், அந்த வார்த்தையின் மீது ஆவியானவர் செயல்பட்டு இருக்கிறாரு, அதனால தான் அவங்க ஈர்க்கப்படுறாங்க. அதனால் ஒரு ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு நெஸ்டர்னு ஒரு மகன் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து, நாங்கள் பூசை பாட்டெல்லாம் அவரே பாடுறாரு, அதை அவருக்கு ஒரு நாள் காட்டுறேன் உங்களுக்கு அவர் எப்படி பாடியிருக்கிறாருன்னு. நாங்கள் கூட பார்த்து தான் பாடுவோம், சில நேரத்தில் வார்த்தை தப்பிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி, அவரும் மனப்பாடமாக அதுவும் தமிழ் பேச மட்டும்தான் தெரியும், படிக்கலாம் மாட்டாங்க அந்த தேசத்தில் இருந்து கொண்டு. பாருங்கள் இதெல்லாம் நாங்கள் பெருமைக்காக ஒரு சில பேரை சொல்லணும்னு சொல்லலை, ஆவியானவருடைய செயல்பாடுகள் பாருங்களேன். ஆண்டவர் எல்லாரையும் இப்படி தூண்டி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கி பர்னபா அப்படிங்கிற ஒரு இறை தூதர் திருத்தூதரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நாளில் நினைவு நாளாக கொண்டாடுறோம், திருச்சபை கொண்டாடுது சொன்னேன் நான். அந்த திருத்தூதருடைய அடையாளம் எப்படி அப்படின்னா, அவருக்கு ஒன்றும் வசதியெல்லாம் குறைஞ்சி வெளியிட்டு போயெல்லாம் அங்கே வரலங்க, அவர் ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல அவர் படித்து நல்ல நிறைவான ஆசீர்வாதத்தோடு இருந்தவர். அவர் ஆசீர்வாதம்னு சொல்கிறது நான் உலக சார்பில், உலகம் சார்ந்த நிலையில் நிறைவாக இருந்தவர். அந்த மனுஷர் பாருங்கள் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டார், கேட்டுக்கிட்டார், ஆண்டவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் ஆண்டவர் இறந்து உயிர்த்து அவர் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு அவர் ஒரு முடிவு எடுக்கிறார், ஐ வில் பி ஃபார் ஜீசஸ் அப்படின்னு, ப்ரைஸ் தி லார்ட், ஆண்டவருக்காக நான் நிற்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இறங்கிட்டார், களம் இறங்கிட்டார். அவருடைய அவரை பற்றி திருத்தூதர் பணியில் போடப்பட்டிருக்கிறது, பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர், இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினர் காதில் உள்ளவை, அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அப்போன்னா ஆள் நல்ல திறமையாக பேசுகிறாருப்பா அப்படின்னு. அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருஞ்செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார், மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். பார்த்தீங்களா, அவ்வளோதான் செய்ய முடியும், வரவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து சமாளிக்க முடியாது, காசு கொடுத்து இறை ஆசீர்வாதத்தை வாங்கவே முடியாது. திருத்தூதர் பணியில் 8வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம், சிமியோன் அப்படிங்கிற ஒரு மந்திரவாதி என்ன பண்ணுறான், ராயபுரத்தை போய் கேட்குறான் பேதுருக்கிட்ட, ஐயா யார் மேலெல்லாம் கையை வைக்கிறியோ அங்கெல்லாம் தொபுக்கு தொபுக்குன்னு ஆசீர்வாதமாக இறங்குது, ஆவியானவர் அப்படி வேலை செய்கிறார், லைட்டாக ஓரமாக வாயா அப்படின்னா. அவரை ஓரமாக கூட்டிகிட்டு போய், நானும் கொஞ்சம் காசு தாரேன், எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, அந்த வல்லமையை லைட்டாக போட்டு விடு. பேதுரு என்ன தெரியுமா சொன்னார், அதுக்கு பெரிய கடினமான வார்த்தை, நாங்களாம் சொன்னோம்னா நீங்கள் ஒன்றே எங்களை அடிக்க வந்துடுவீங்க, உன் பணத்தை கொண்டு நீ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற விரும்பினதுனால உன் பணத்தோடு நீ நாசமாய்ப்பு அப்படின்வார். ப்ரைஸ் தி லார்ட், இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதனால தான் தேவ பிள்ளைகளை, இந்த மனுஷன் பாருங்கள் உலகத்தினுடைய பொருளை கண்டு கொண்டோ அல்லது இல்லை கடவுள் கொடுத்த அந்த அன்பு அதை எடுத்துகிட்டு போகிறார், வேறு என்ன அவர் இந்த மனுஷன்ட்டு இருந்திருக்க முடியும், ஆண்டவர்கிட்ட அவர் கொடுத்த அறிவு, அவர் கொடுத்த அன்பு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இணைச்சட்டம் 6:5 வச்சு யார் வேலை செஞ்சாலும் ஆண்டவர் கூட இருப்பார், முழு இதயம் முழு உள்ளம் அறிவு முழு ஆற்றல் 3 எங்கே வெளிப்படுதோ அங்கே நீ ஜெயிச்சிருவேன், இதில் எந்த குறைஞ்சாலும் நீ தோத்துருவேன். எந்த இடத்துல நீங்கள் நின்னிங்கனாலும் ஆண்டவருடைய இந்த 3 காரியம் நமக்கு இருக்குதான்னு பாருங்கள். வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன வேலை நீங்கள் செய்கிறீங்க, ஒரு காணிக்கை கொடுக்குறீங்க, இது இருக்குதான் பார்க்கணும், முழு இதயம் இருக்கணும், முழு அறிவு இருக்கணும், முழு ஆற்றல் இருக்கணும். அதான் நான் சொல்லுவேன், உண்டியல் போட வரும்போது கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கப்படாது, ஐயோ வராங்களா கண்ணை மூடிப்பா, வந்த உடனே அவங்க வரும்போது என்ன பண்ணுறது, உடனே பர்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அது வரைக்கும் அவங்க அவங்க அந்த டம் பாக்ஸ் வச்சுட்டு நிற்பாங்க. இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு அது பர்ஸ் எடுத்து, ஒரு பங்கில் இருந்தேன், அந்த பங்கில் ஒருத்தர் ஒரே ஒருத்தர் தான் 100 ரூபா போடுவார். பங்கு சாமியார் உண்டியலை பார்த்தோன்னே 100 ரூபாயை காணோம். உண்டியல் எடுத்து அம்மாவை கூப்பிட்டு கேட்டார், எங்கம்மா அந்த 100 ரூபாயை காணோம்? அந்த அம்மா, அட போங்க சாமி, நானும் எடுத்தேன். உண்டியல் கொண்டு போனப்போ அவர் தூங்கிட்டார் சாமி, நானும் எவ்வளோ நேரம் தான் தட்டி தட்டி பார்த்தேன். பாருங்கள், நம்ம அந்த காணிக்கை கொடுக்குற போது என்ன செய்யணும்னா, நெஞ்சில் வச்சு ஒரு நன்றி செலுத்தணும். இது கடவுள் போட்ட பிச்சையிலேருந்து நமக்கு வந்தது. பணத்தை எடுத்துக்கிட்டு, ஆண்டவரே என் பிள்ளைக்கு நல்ல பிள்ளையை கொடுப்பா, என் 2வது பையனுக்கு நல்ல ஒரு மா ஒரு பொண்ணு கொடுப்பா, என்ன ஹோட்டலில் போய் லிஸ்ட்டு போடுற மாதிரி போட்டுட்டு உண்டியலில் போடக்கூடாது. அது முழு இதயம் இல்லை. ஆண்டவர் அறியணும், எதுக்கு இந்த காசை நான் கொடுக்குறேன்? ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், அவருக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இட் இஸ் ஜஸ்டிஸ், இது ஒரு நீதி. இஸ் ஜஸ்ட் பிஃபோர் த லார்ட், ஆண்டவருக்கு முன்னாடி அது நீதியாக இருக்கிறது. அதுதான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இதை மாதிரி எல்லா காரியத்திலையும், எல்லா காரியத்திலும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்கிறீங்களா? கடவுள் பேரால் நீங்கள் செய்யுங்க. அறிவை கொடுங்களா, ஆற்றலை கொடு, எதை வேணாலும் கொடு, ஆனால் இதயத்தோட அறிவோட ஆற்றலோடு கொடு. ஆண்டவருக்கு முன்னாடி அது சரியாக இருக்கும். அதனால தான் இந்த பர்னபா கொடுக்க 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 அவருடைய காரியம் வெற்றியாய் மாறுது. பாருங்கள், இவர் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கிறாருன்னா, சவுல் என்கிற பவுல், சவுலாயிருந்த பவுல், அவர் எப்படி கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பவுலாக மாறணும், அவரை என்ன செய்கிறாரு, அந்தியோகாவுக்கு அழைத்து வந்தார் என்று எழுத, அவரை கண்டு பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோகாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். பார்த்தீங்களா, அவர் பவுலடியாருடைய அந்த தோழமையோடு அவர் நிறைய இடங்களுக்கு அவங்க என்ன செய்தாங்க, அதுவும் ஜென்டைல்ஸ்னு சொல்லப்படக்கூடிய புற இனத்தாருக்கு இறை செய்தியை அளிக்கக்கூடிய நல்ல ஒரு பணியை தேர்ந்தெடுத்து ஓடுனாங்க. அதனால தான் இன்றைக்கு அவர் நினைவு கூறப்படுகிறார் நம்முடைய தாய் திருச்சபையில். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் ஆண்டவருடைய இறை திட்டத்திற்காக அழைக்கப்படுகிறோம். ஏற்கனவே அதை நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எவ்ரிபடி இஸ் கால்டு. உன் தலையில் தண்ணி ஊற்றி ஆண்டவருடைய அபிஷேகத்தின் அந்த எண்ணெய் வைக்கப்பட்டாயிட்டுன்னா, யூ ஆர் சோசன் ஜெனரேஷன். 1 பேதுரு 2:9, நீ தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு, அது மறந்துடக்கூடாது. பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னதை திருப்பி தான் சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுறேன். ஏன்னா அதை நம்ம உணர்வுக்குள்ளே போகணுங்கிறதுக்காக. ஒரு குருவானவர் எப்படி ஒரு பையனை எடுத்து ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க, இதில் செமினாரில் வச்சுட்டு ஃபார்மேஷன் கொடுக்குறாங்க, ஃபார்மேஷன் கொடுத்துட்டு ஒரு வாலிப பிள்ளையை கூப்பிட்டு ஆயர் என்ன செய்கிறார், இந்த கையில் அந்த எண்ணெயை பூசுகிறார். என்ன என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்மா என்கிற அபிஷேகத்தின் எண்ணெய். அந்த எண்ணெயை பூசி அவரை குருவாக உயர்த்துகிறாங்க. அதே எண்ணெயைத்தான் ஆயர் என்கிற நிலையில் அவரை உயர்த்தப்படுகிற போது, குருவானவர் உயர்கிற போது அவருக்கு தலையில் அந்த எண்ணெயை ஊற்றி அவர் அபிஷேகம் செய்கிறாங்க. தேவப்பிள்ளைகளே, அதே எண்ணெய் தான், வேறு எண்ணெயெல்லாம் கிடையாதுங்க, அதே எண்ணெய் தான் உங்களுடைய தலையிலும் பூசப்பட்டு நீங்கள் அபிஷேகத்திற்குரிய ஆற்றலுக்குரிய பிள்ளைகளாக உயர்த்தப்பட்டீங்க. ப்ரைஸ் தி லார்ட். இதை நீங்கள் நம்பணும், இதுதான் உண்மை. பாருங்கள், எனக்கு ஒரு எண்ணெய், உனக்கு ஒரு எண்ணெய்லாம் வச்சுக்கல, ஆயர் அது வேறு எண்ணெய், இல்லை இல்லை, எல்லாருக்கும் அதே கிறிஸ்மா என்கிற அபிஷேகத்தின் எண்ணெய். என்னை குருவாய் உயர்த்தியது, அவரை ஆயராய் உயர்த்தியது, உன்னை ஆண்டவருடைய பிள்ளையாய் உயர்த்திய கிருபை. அதனால தான் பர்னபா தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அவருக்கு நமக்கு என்ன இருக்குது? அவர் லெவல் வேறு. தேவ பிள்ளைகளே, அவரை போல தான் நீங்களும் ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால தான் நம்ம சொல்கிறோம், நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுங்க, ஏதாவது செய்யணும். அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல நம்மளை நம்ம கட்டி எழுப்பணும். முதல்ல நான் ஒரு சொங்கி மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு என்னை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து, அல்லது என்னுடைய இயல்பில் பல தீமைகளை உள்ள வச்சுக்கிட்டு நான் வந்து ஆண்டவரே ஏதாவது செய்வார் அப்படி, இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் நம்மளை முதல்ல நீ கட்டி எழும்பு அப்படிங்கிறார். இந்த கோயிலை நீ கட்டி எழுப்பு, இது ஆவியானவருடைய பரிசுத்த ஆலயம், அதை கட்டி எழுப்பு, அதுக்கு பிறகு நில்லைய முன்னாடி நான் உனக்கு வேலை கொடுப்பேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். முடங்கி போய் கிடக்கிற பிள்ளைகள்லாம் எழுந்திரிச்சு உட்காரணும். பர்னபாவை பாருங்க, திருத்தூதர்களை பாருங்க, பவுலை பாரு, சவுலை பாரு, யாரையாவது பார்த்து நிமிந்து உட்காரு, அட்லீஸ்ட் என்னையாவது பாருங்க. ப்ரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, நம்மை சுற்றியில் நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆனால் ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்ட ஊழியக்காரர்களாக இருக்கணும்னா, ஆண்டவருக்கு உகந்த ஊழியக்காரர்களாக இருக்கணும். நாம் நினச்சதை கொண்டு போய் பேசக்கூடாது. நிறைய ஊழியக்காரங்க இன்றைக்கி அப்படி தான் பேசுகிறாங்க. தேவ பிள்ளைகளே, அது தவறானது. ஆண்டவருடைய கீழ்ப்படிதலுக்குள்ளே நிற்கணும். அவர் என்ன வார்த்தை கொடுக்குறாரோ அதை பேசணும், அதை செய்யணும். வாயை மூடிட்டு உட்காரனா உட்காரணும். நம்ம மல்லு கட்டிக்கிட்டு போய் செஞ்சினா தோற்று ஓடுவனின், அது குடும்ப நாசமாக மாறி போயிடும். சில வேலைகளில் நிறைய பேர் அப்படி தான் செய்ய வேண்டாததை செய்து கடவுள் ஒன்று சொல்கிறாரு, அதை செய்யாமல் வேறு ஒன்றை செய்கிற போது அவர்கள் பெரிய ஆபத்துக்குள்ளே போய் நிற்கிறாங்க. ஆண்டவர் பொறுமையாக இருந்து பார்ப்பார், அதுக்கப்புறம் என்ன செய்வார், உன்னை கீழே தள்ளி விட்டா தான் நீ உட்காருவேன்னா தள்ளி தான் விடுவார், வேறு வழி இல்லை. கடவுள் தள்ளி விடுறவர் இல்லை, அவர் முகத்தை திருப்பிட்டார்னா நீ கீழே விழுந்துருவேன், பிசாசு உள்ளே புந்துருவான். ஆண்டவர் யாரையும் காயப்படுத்துகிறவர் இல்லை, அவர் சொல்லி சொல்லி பார்ப்பார், நம்ம பிள்ளை கேட்கலன்னா என்ன செய்வோம், நம்ம முகத்தை திருப்பிக்கிறோம். இந்த பிள்ளையை தண்டிக்கிறதுக்கு அவரால் முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் உணர்ந்து செயல்பட வேண்டும். இந்த பர்னபாவெல்லாம் யார் அப்படின்னா கடவுளுடைய அந்த நிலையை அறிந்து செயல்படுகிறவர்கள். ஆகவே தான் நம்முடைய வேதத்தினுடைய பக்கத்தில் நம்ம நிறைய காரியத்தை வாசிக்கிறோம். இந்த சமயத்தினுடைய உயர்வான மறை உண்மை என்ன அப்படின்னு திமோத்தே எழுதப்பட்ட அந்த முதல் திருமுகத்தில் 3வது அதிகாரம் சொல்லுது. நான் 14வது இறைவசனம், நான் விரைவில் உன்னிடம் வருவேன் என்னும் எதிர்நோக்குடன் இவற்றை உனக்கு எழுதுகிறேன். நான் வர காலம் தாழ்த்தினால் நீ கடவுளின் வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இத்திருமுகத்தின் வழியாக தெரிந்து கொள்ளலாம். பார்த்தீங்களா, கடவுளுடைய வீட்டாரிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்வது. இவ்வீட்டாரே வாழும் கடவுளின் திருச்சபை, கோயில் இல்லைங்க. கோபுரங்களை கட்டிக்கிட்டு பெரிய பெரிய கோபுரமாக கட்டி நம்மளுடைய ஆலயங்கள் எல்லாம் மிக பிரசித்தி பெற்ற நிலையில் அது பெயர் சொல்லி கொண்டிருக்கிறது. ரியலி வி ஃபீல் ரியலி ஹாப்பி, அதுக்காக நமக்கு சந்தோஷப்படுகிறோம், மறுப்பு இல்லை. ஆனால் எது திருச்சபை, ஆலயங்கள் திருச்சபைகள் அல்ல, ஆலயத்திற்குள்ளே உட்கார்ந்துருக்கிற நீயும் நானும் தான் திருச்சபை. வேதத்தில் 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது இறைவசனத்தில் பவுலடியார் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க, நீ கடவுளின் வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை திருமுகத்தின் வழியாக தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா இவ்வீட்டாரே வாழும் கடவுளின் திருச்சபை, இத்திருச்சபை உண்மைக்கு தூணும் அடித்தளமுமாய் இருக்கிறது. திருச்சபை உண்மைக்கு தூணும் அடித்தளமுமாய் இருக்கிறது. அந்த உண்மை நம்மகிட்ட இருக்குன்னா நீ திருச்சபைக்குள்ளே உயிருள்ள பிள்ளை. அந்த உண்மை நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம தூண் ஆடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம என்ன செய்யணும், நம்மளை பலப்படுத்தணும். நமது சமயத்தின் மறை உண்மை உயர்வானது, நம்முடைய சமயத்தினுடைய மறை உண்மை உயர்வானது என்பதில் ஐயமே இல்லை. அது பின்வருமாறு, மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார், தூய ஆவியால் நேர்மையாளர் என மெய்ப்பிக்கப்பட்டார், வானதூதருக்கு தோன்றினார், பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்டார், உலகினரால் நம்பிக்கையோடு ஏற்கப்பெற்றார், மாட்சியோடு விண்ணேற்றமடைந்தார். இதுதான் சமயத்தினுடைய மறை உண்மை. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அப்போ இந்த சமயத்தினுடைய மறை உண்மை என் உள்ளத்தில் இருக்குன்னா நான் இந்த மறை உண்மைக்கு, சமயத்தினுடைய அந்த அழுத்தமான கொள்கைக்கு நான் எப்படி அர்த்தம் கொடுக்குறேன், அடையாளம் கொடுக்குறேன், சிந்திக்கணும். அதுதான் இன்றைக்கி நற்செய்தியாக வாசிக்கப்பட்டது, அடையாளம் கொடுக்குற அந்த ஒரு நிலை. 5வது அதிகாரத்தில் வரக்கூடிய அந்த மலை பிரசங்கத்தினுடைய நிலைகள் எல்லாமே அடையாளம் கொடுக்குற. ஏற்கனவே நம்ம மூவொரு தேவனுடைய அந்த திருநாளுக்கு மறுநாள் சொல்கிற போது நாமே வடிவம் கொடுக்கணும் இந்த மாதிரி கடவுளுக்கு. அப்போது அர்த்தம் கொடுக்கக்கூடிய அடையாளமாக நம்ம மாறுறதுக்கு என்ன செய்யலாம். ஆகவே தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற சில வார்த்தைகள் நமக்கு உதவி செய்கிறது. மத்தேயு 5:20 சொல்லுகிறது, பரிசேயர் மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். பார்த்தீங்களா, நீங்கள் சாமியாரை பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க, மறைநூல் அறிஞர்களை பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. அங்கே இருக்கிற கோயில் பிள்ளையோ உபதேசியாரையோ அல்லது இறைவாக்கு உரைக்கிற ஏதோ ஒரு சகோதரனை பார்த்து நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க. தயவு செய்து ஆண்டவருடைய வார்த்தையை நீ நேராக பாரு, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நேராக கூப்பிடுங்க, ஆண்டவரை கூப்பிடுங்க. தன் பிள்ளைகள்கிட்ட கடவுள் பேசணும்னா அடுத்த வீட்டுக்காரன் வழியாக பேச மாட்டார், உங்ககிட்ட நேராக பேசுவார். என்னிடத்துல ஜெபிக்க வேண்டும் என்று வருகிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு செய்தி இதுதான், கரத்தை உயர்த்தி ஆண்டவரை துதி, ஆண்டவர் வந்துடுவார், உன்னோட பேசுவார். நீ வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை, நமக்கு தெரியாது ஜெபிக்கணும்னு தெரியாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வேதம் சொல்லுது, ஆவியானவர் தாமே சொல்வடிவம் பெற முடியாத பெருமூச்சிகளுக்கு அவர் வடிவம் கொடுப்பார். உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது, வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனை கிடக்கு. இப்போ இந்த அருங்குடை இல்லத்தில் நான் டைரக்டராக இருக்கிறேன், எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறது. நான் என்ன செய்வேன், ஒன்றுமே செய்ய மாட்டேன், ஆண்டவர் கையை உயர்த்தி துதிச்சிக்கிட்டே இருப்போம், அவ்வளோதான். அவர் கையை உயர்த்த உயர்த்த அவர் நம்ம செயல்களை எல்லாம் உயர்த்திட்டே இருப்பார். மோசே தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் என்ன செய்தார், மலையில் முழங்கால் படிக்கிட்டு அவர் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தார். கீழே அவங்க ஜெயிச்சு ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க போரில் வெற்றி. அவர் எப்பெல்லாம் கையை இறக்குறாரோ அப்பெல்லாம் இங்கே தோல்வி. இந்த அடையாளத்தை நம்ம வாசிக்கிறோமே, இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? கையை தூக்கணும் ஆண்டவருக்கு முன்னாடி. கையை நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி கையை தூக்குறது தாழ்ச்சியாக இதாக இருக்கலாம், ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கலாம். ஆனால் கடவுளுக்கு முன்னாடி கையை உயர்த்தினா அது வெற்றியின் அடையாளம், தாழ்ச்சியின் அடையாளம். இதுதான் கையை கட்டிக்கிட்டு இப்படி நிற்கிறது இல்லை. வாத்தியாருக்கு முன்னாடி கையை கட்டிக்கிறது தாழ்ச்சி, இப்படி நிற்கிறது ஒரு ஸ்கூல் பிரின்ஸிபல் ஒரு ஸ்கூல் டீச்சர் அப்படிக்கு. ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி இப்படி நிற்கக்கூடாது, ஆண்டவருக்கு முன்னாடி இப்படி தான் நிற்கணும் ஆண்டவரே. அப்போ கரத்தை உயர்த்துவது, த டிஸ்போசிஷன் பிஃபோர் த லார்ட். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை 5வது அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த முறைமைகள் எல்லாம் நம்ம எப்படி வாழணும்னு சொல்லுது. மறைநூல் அறிஞரை போல நீ இருக்காத, பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உன்னுடைய நெறி சிறந்திருக்கட்டும். அப்படின்னா யூ ஷுட் பி பியாண்ட் தட். அப்படி இருந்தால் தான் விண்ணரசுக்குள் நீ புக முடியும். அடுத்தது கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். கண்டிப்பாக இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே இந்த மாதிரி பெரிய பாதகமான காரியத்தை செய்திருக்க முடியாது. சில குட்டி பிள்ளைங்க கன்ஃபெஷனில் வந்து சொல்லுவாங்க, நான் கொலை செஞ்சிட்டேன் சாமின்வாங்க, எங்களுக்கே தூக்கி வாரி போட்டுடும். என்னப்பா செஞ்சேன் அப்படின்னா, அவங்க நான் தவக்கலையை கொண்டுட்டேன். ஓ அஃப்கோர்ஸ், அதுவும் ரைட்டு தான் சம்டைம்ஸ். ஏன்னா தேவையில்லாமல் நீ ஒரு விலங்கு ஒரு உயிரினத்தை கொள்றீன்னா யூ ஆர் லயபிள் ஃபார் தேட். அது இந்த கொலைக்கு வராது, இருந்தாலும் அது ஒரு பாவத்தினுடைய அடையாளம் தான். நான் வீடுகளில் எங்களுடைய வீட்டில் எறும்பை வந்து நான் கொல்ல விட மாட்டேன். இந்த சாக்பீஸ்லாம் விற்கிறாங்க, கொலகார பாவிங்க மருந்தெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதை வாங்கி உடனே நம்ம கொலகார பாவியாக மாறிடக்கூடாது. அவங்க கொடுத்துருக்காங்கன்னா தேவை, அது வரத்துக்கு முன்னாடியே நம்ம போட்டு வைக்கலாம், மருந்து போடலாம் எறும்பு வரத்துக்கு முன்னாடியே, அது வராது வாடையை பார்த்துட்டு. ஆனால் வந்த பிற்பாடு அது சாப்பாட்டுக்கு அது ஒரு ஓரமாக எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கும். நம்ம பார்த்தோன்னையும் ஐயோ நம்ம சாமான்லாம் தூக்கிட்டு போதே, அது போகாமல் அது ஒரு பேராசையினுடைய வெளிப்பாடு. உடனே எடு அந்த சாக்பீஸை, அத்தனை பயிலையும் ஒரே நிமிஷத்தில் கொண்டு போட்டுடலாம். ஒரே வட்டம் சாக்பீஸ் இருக்குது கொல்றதுக்கான சாக்பீஸ். தேவ பிள்ளைகளே, இது எந்த விதத்தில் நியாயம்? அவன் அவன் ஜோத்துக்கு அவன் அலைகிறான். நான் எறும்பை சொல்கிறேன், நீங்கள் யாரையாவது நினச்சிக்க கூடாது. ஈவன் தட் க்ரீச்சர் இட் ஹாஸ் அ ரைட் டு லிவ் இன் திஸ் எர்த். இந்த உலகத்தில் உயிர் வாழ அதுக்கு உரிமை இருக்குதே, அதை கொள்றதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? நான் அதுக்கு உயிர் கொடுத்தேனா? இல்லையே. கொடுத்த ஒரு ஆண்டவர், தெரியாமல் மிதிச்சிட்டோம், ஓகே. அவ்வளோ ஆழத்துக்கு நம்ம யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பிள்ளைகளை. என்னடா அந்த சாமி எறும்பலாம் பற்றி பேசுகிறாரு, அதுலேயும் நீ கருத்தாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. கடவுள் கவலைப்படுவார்ல? தேவ பிள்ளைகளை உணர்ந்து கொள்ளணும். என்ன அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை வருது பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவன், சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். சகோதரியோ சகோதரரையோ முட்டாளை என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியை என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவார். இப்போ இந்த கேட்டகரி படி வச்சு பார்த்தா நம்மளை முக்காவாசி பேர் எங்கேயாவது ஒரு சங்கத்தில் தான் நிற்போம் நினைக்கிறேன். நம்ம நிறைய நேரம் அப்படி தான் நம்ம பேசிடுறேன். இது ஏன் பாவம்னு சொல்லியிருக்கு? அவங்க காயப்படுவாங்கங்கிறது ஒரு ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று முட்டாளே அப்படின்னு சொல்கிறோம், மொசரக்கட்டையை பாரு உனக்கு அறிவு இருக்குதான்னு சொல்கிறோம், உன் மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய அந்த பிறப்பின் அடையாளத்தை நீ வந்து குறை சொல்கிற. பிறப்பு இப்போ என் மூஞ்சை பார்த்து இந்த மொசராட்டையை பார் அப்படி திட்டுறீங்கன்னா இதை நான் மாற்ற முடியுமா? இந்த அறிவு எனக்கு நானாக வாங்கி வச்சுக்கிட்டதா? இல்லையே. எனக்கு கடவுள் போட்ட அறிவு இது தான், இந்த அறிவுக்குள்ளே தான் நான் வேலை செய்வேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்னென்ன அறிவு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது அவங்களுக்கு அந்த அறிவை உள்ளே வச்சது யார்? இசையா 46:3 நான் அடிக்கடி சொல்லுவேன். இசையா 46:3, இசையா 46:3, தாயின் கருப்பையில் ஆண்டவர் நம்மளை உருவாக்குறாரு. உதரத்தில் சொல்கிறார், உதரத்தில் நான் தான் உன்னை உருவாக்குனேன், கருப்பையில் நான் தான் உன்னை தாங்கினேன். ரெண்டு வார்த்தை வரும், உதரம் கருப்பை. அந்த உதரம்னா என்னங்க? கருப்பைக்கு முன்னாடி இருக்கிற ஃபாலோப்பியன் டியூப்புங்கிற இடம், அங்கே தான் பிள்ளைங்க முதல்ல உருவாகுறாங்க, குழந்தைங்க முதல்ல உருவாகுறாங்க. நீங்கள் உங்கள் தாயினுடைய அந்த ஃபாலோப்பியன் டியூப்பில் தான் உருவானீங்க. டுஸ் அப்படின்னு சொல்கிற அந்த மேஜிக் ஆஃப் கிரியேஷன் அங்கே தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கரு எம்பிரியோன்னு சொல்லக்கூடிய கரு என்ன செஞ்சிச்சு? மெதுவாக மூவ் ஆகி போய் கர்ப்பப்பையில் உட்காந்துச்சு. அப்புறம் தான் டாக்டர் வந்து உங்கள் கையை பிடிச்சி கன்ஃபார்ம் பண்ணாங்க, நீங்கள் அம்மாவாயிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இது கரு இதை இந்த செய்தியை வாங்குறதுக்கு எத்தனை நாள் எடுத்திருப்பீங்க? 40 நாள். ஒரு தாய் தன் தாயாக இருக்கோங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 40 நாள். அதுக்கு முன்னாடி தெரியும், உங்களுக்கு தெரியும், லேடிஸ்க்கெலாம் தெரியும் எப்படி நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத சில உடல் ரீதியான சில சேஞ்சஸில் கண்டுபிடிக்கலாம். தலை சுற்றுற மாதிரி இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி வாமிட் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான அடையாளத்துலலாம் கொஞ்சம் பேர் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவன் எல்லா சிம்டமும் கரெக்டாக சொல்கிறான், பார்த்தா ஆளை பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்படின்னு. இது எவர் ப்ரெக்னென்ட் நெவர் டெலிவரி, பல வருஷமாக இப்படியே தான் இருக்குது. அதனால் ஒரு ஒரு வீட்டுக்கு அப்படி தான் போயிருந்தப்போ ஒரு குட்டி பிள்ளை அவங்க அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, நான் கேட்டேன் தே தம்பி அம்மா வயிற்றுல பாப்பா இருக்கா அப்படின்னு. பாப்பா அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறோம். அங்கேருந்து அந்த பொடுசு வந்து என் பக்கத்தில் நின்றுடுச்சு. நின்றுட்டு நான் சரி இப்போ சின்ன பிள்ளை தானே அப்படி பிடிச்சி வச்சுருக்கேன், அது அம்மா பாப்பா பாப்பா அப்படின்ட்டு என்னே சொல்லிவிட்டான். நான் ஓடி முடியாது. தேவ பிள்ளைகளை குட்டி பிள்ளைகளுக்கு பாருங்கள் ஒன்றும் தெரியாது இல்லையா. நம்மளும் நிறைய நேரம் குட்டி பிள்ளையாகவே இருந்துடக்கூடாது, நம்மளாம் வளர்கிற பிள்ளைங்க இல்லையா. அறிவில் வளர்ந்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம எதிரணியில் நிற்கக்கூடாது, கடவுளுக்கு எதிரணியில் நிற்கக்கூடாது. அப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, தாய்க்கு 40 நாள் கழித்து தான் தெரியும் ஒரு வயிற்றில் ஒரு குழந்த இருக்குன்னு. வெளிநாட்டிலலாம் சொல்லிவிட்றாங்க என்ன பிள்ளைன்னு, எங்கள் இந்தியாவில் சொல்ல மாட்டாங்க. அது அது வந்து பிறந்து வெளியில் வந்தால் தான் தெரியும், ஐயோ இந்த கற்பன் தான் நம்ம பிள்ளையா அப்படின்னு, இந்த செவப்பி தான் நம்ம பிள்ளையா. அம்மாவே அப்போ தான் பார்ப்பாங்க அந்த மகிழ்ச்சி. அப்பாவுக்கு வந்து 41வது நாள் அம்மா போய் சொன்னால் தான் தெரியும், மனைவி போய் சொன்னால் தான் தெரியும் நீங்கள் அப்பா ஆகிட்டீங்கன்னு. இப்போ பாருங்கள், கடவுள் சொல்கிறாரு, உன் தாய் உன்னை அறிந்து கொள்ள 40 நாள் எடுத்துக்கொண்டாள், உன் தந்தை உன்னை அறிந்து கொள்ள 41 நாள், உலகம் அதற்கு மேலே, ஆனால் நீ உருவான அந்த நேரமே நான் உன்னை அறிவேன். ப்ரைஸ் தி லார்ட். அதனால தான் அவன் அதை சொன்னான், இவன் இதை சொன்னான்னு நீ கலங்கி போகாத. என்னை நான் கலங்கியெல்லாம் போகலைங்க, என் முசரக்கட்டை இப்படி தான் இருக்குது, அப்படி தான் இருக்கும், நான் அதை தான் காட்டுறேன் உங்களுக்கு. ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் தைரியமாக போங்க, இதுதான் கடவுள் கொடுத்தது, அதில் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ நம்ம கொடுப்போம். நிறையா பேர் போட்டு அப்பி மேக்கப் போட்டு அப்பி மேக்கப் கலைஞ்சிச்சுன்னா அடையாளம் தெரிய மாட்டேங்குது. ப்ரைஸ் தி லார்ட். நிறைய கல்யாணத்துக்கு போனால் எனக்கு ஒருத்தர் ஒரு கல்யாணத்தில் போய் கேட்குறேன், பொண்ணு இன்னும் வரலையான்னு கேட்குறேன், இந்த இதுதான் பார்த்தேன் நம்ம பொண்ணு அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த பிள்ளைய மேக்கப் இல்லாமல் பார்த்து அப்படியே போட்டு மாற்றிட்டாங்க ஆளையே. தேவ பிள்ளைகளே, தயவுசெய்து மோட்சத்துக்கு போகும்போது மட்டும் மேக்கப் போட்டுட்டு போயிடாதீங்க, ஆண்டவர் அடையாளம் தெரியாமல் அமுச்சு விட்டுருவார் நரகத்துக்கு. ப்ரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, இப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அடுத்தவனை பார்த்து என்ன செய்யாத, சினம் கொள்ளாத, அவனை பார்த்து முட்டாளின்னு சொல்லாத, அறிவிலியன்னு சொல்லாத. ஏன்னா அவன் உருவானப்போ அவனுக்குள்ளே இவ்வளோ தான் இருக்கணும்னு நான் தான் வச்சேன். நிலத்தில் பாருங்கள், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் ஏன் எல்லாம் 100 கொடுத்துச்சின்னு சொல்ல வேண்டியது தானே, ஏன் 30, 60, 100 ஏன் கேட்டகரி ஆண்டவர் பிரித்து வச்சார். நல்ல நிலத்தில் தானே விழுது, அதே விதை தானே, ஏன் 30, ஏன் 60, ஏன் 100. ஆண்டவர் நம்மளையும் அப்படி தான் வச்சுருக்கார், 30, 60, 100. அதனால தான் அடுத்தவங்களை தாங்குங்க, அப்படி பேசக்கூடாது. அடுத்தது வருது பாருங்களேன், அதை இதை சொல்லி முடிக்கணும், அதை அது ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. நீங்கள் அடுத்தவங்களை அப்படி சொல்லும் பொழுது, காயப்படுத்தும் போது, நீங்கள் அவங்கள காயப்படுத்தலை, படைத்தவரை காயப்படுத்துகிற, அதுதான் பாயிண்ட் இங்கே. நீ படைத்தவரை காயப்படுத்தினா சும்மா இருப்பாரா, சங்கத்தில் நிப்பாட்டிடுவார் உன்னை. ப்ரைஸ் தி லார்ட். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ வந்து தலைமை சங்க தீர்ப்புக்காவா அறிவிலேன்னு சொல்லிட்டு அறிவை மட்டும் டச் பண்ணிட்ட, எரி நரகம். அதனால் இதெல்லாம் கேட்டுட்டு இனிமேல் பார்த்து பேசணும். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, சீராக்கி ஞான நூலில், பேச வார்த்தை வேலை இல்லைன்னா பேசாத, வாயை மூடிட்டு உட்கார் பேசாமல், அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுது. தேவ பிள்ளைகளே, அடுத்த வார்த்தை சொல்லியிருக்கு பாருங்கள், உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்போது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவருடைய நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இதை பல தடவை வாசிக்கிறோம், ஆனால் விஷயம் புரியல. நல்லா கவனிங்க, நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்போது, நீங்கள் தூக்கிட்டு வரீங்க, பாட்டு பாடுவாங்க இல்லையா, எல்லாம் கோணர்ந்தோம் தீருவடி வைத்தோம்னு. நிறைய பேர் காணிக்கையே கொடுக்கறதில்ல இந்த பாட்டை பாடுறது, எல்லாம் கோணர்ந்தோம், எட்டி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. சரி, நீங்கள் காணிக்கை ஏதோ கொண்டு வரீங்க, வாழைப்பழமோ அல்லது பூவோ இல்லை ஏதோ ஒன்று கடவுளுக்கு தேவையான காரியம், அப்படி கொண்டு வரும்போது உங்கள் சகோதர சகோதரிகள், உனக்கு இல்லை, நீ நல்ல பிள்ளை, நீ நல்ல மனுஷன், நீ நல்ல மனுஷி, உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, யூ ஆர் ரியலி குட் பிஃபோர் தி லார்ட். ஆண்டவருக்கு முன்னாடி நீ நல்ல பிள்ளை. உங்கள் சகோதர சகோதரிகள், உனக்கு சகோதர சகோதரி இருப்பான்ல, அவங்களுக்கு சகோதர சகோதரிகள் எவருக்கும் அவர்களுக்கு உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென நீங்கள் நினைவுற்றால், அந்த சகோதரி என்னுடைய அக்கா என்னோட பேச மாட்டா, என்ன என்னுடைய சகோதரன்ட்ட பேச மாட்டார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அங்கேயே பலிபீடத்தின் முன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக்கொள். இப்போ யார் போகணும், அடைச்சிக்கிட்டு இருக்கிறவனா இல்லை எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறவனா? நாம தான் போகணும். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இது என்ன லாஜிக்கே தப்பாக இருக்கே, அவன் தானே என்கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு கிடக்கிறான். ஆமாம், நீ நல்லவன், நீ இயேசுவை போல் இருக்கிற. இயேசு நல்லவர், அவர் கடவுள். நம்மெல்லாம் பாவம் செஞ்சுட்டு மூஞ்சி கூட பார்க்க முடியாமல் கடவுளை பார்க்க முடியாமல் கீழே கடந்தோம், சேத்தில் கடந்தோம், பாவ சேத்தில். அப்போ அவர் நம்ம கூப்பிடலை, அவராக இறங்கி வந்தார். தேவ பிள்ளைகளே, நீ இயேசுவாக மாறினா கண்டிப்பாக நீ போவ. அவர்கள் தவறு இழைத்தவர்களாக இருந்தாங்கன்னா முகம் இழந்தவர்கள். த சின்னர்ஸ் ஆர் கால்டு த ஃபேஸ்லெஸ் பீப்புள். பாவிகள்னு சொல்லப்படுறவங்க யாருன்னா முகம் இழந்தவர்கள். அவங்க உன்னை வந்து சந்திக்க முடியாது, அவன் ஆயிரம் காரணம் சொல்லிட்டு உட்காந்துருப்பான். அப்போ நீங்கள் போகணும், நீங்கள் போய் உங்களை அவங்கள சந்திக்கணும். சில பேர் கேட்பாங்க, நான் எத்தனை தடவை தான் ஃபாதர் மன்னிப்பு கேட்குறது, அவங்க மன்னிப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு தடவை அவன் பக்கம் போய் சொல்லிடு, அது போதும். அந்த அந்த பிளாக் வந்துருச்சு அப்படின்னா யார் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறா அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். நீ போய் கேட்டுட்ட பிற்பாடு அவங்க உன்னை மன்னிக்கலை அப்படின்னா அவங்க தலையில் நெருப்பு விட்டுடுவோம். நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஒவ்வொரு தடவையும் போய் என்னையே மன்னிச்சிருங்க, என்னையே மன்னிச்சிருங்க, இல்லை இல்லை தேவையில்லை. சில பேருக்கு அதில் ஒரு கன்ஃபியூஷன் வருது, மன்னிக்கிறது மன்னிச்சுக்கிட்டே இருக்குன்னா என்ன பண்ணுறது, அடுத்தது அவங்க அடிப்பாங்க. சில பேர் நிலத்தகராறு பிரச்சனைகள்லாம் வரும்போது அவங்கள மன்னிச்சு விட்டுறலாமா? மன்னிச்சு விட்றதுனா விட்டுருங்க, அது உங்கள் பெருந்தன்மை. இல்லை அதுதான் எனக்கு வாழ்வாதாரம் அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் லீகல் ஆக்ஷன் எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி தான் நம்ம வந்து அவங்கள டேக்கிள் பண்ணணும். பைபிள் சொல்லியிருக்கு, மூப்பர்களை கூட்டிகிட்டு போ, ரெண்டு பெரியவங்களை கூட்டிகிட்டு போ, சாமியாருக்கு முன்னாடி உட்கார வையே. இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கு அவங்க எதுக்குமே இணங்கி வரலன்னா என்ன லீகல் ஆக்ஷனோ அதை எடு நீ, அதில் ஒன்றும் தவறு கிடையாது. இதுதான் சிச்சுவேஷன் இப்போது, அதனால் நம்ம அது போகக்கூடாது. இல்லை இல்லை, தயவுசெய்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணு. இதுதான் ஆர்டர், செய்ய வேண்டியதை செய்துட்டு. சில பேர் திருமணத்தில் பிரச்சனை வந்துடுது, எடுத்தோன்னு எங்கே ஓடுறாங்க, போலீஸ் ஸ்டேஷன். அந்த காரியம் விளங்கவே விளங்காது. அதுக்கு தான் முன்னாடி ஊர் ஊர் பெரியவங்க, வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க, ஊரில் பெரியவங்க இருப்பாங்க, முன்னாடி நின்று தாலி கட்டி வச்சவங்க, பேசினவங்க, அவங்களாம் தான் ஊர் பெரியவர்கள். அதுக்கப்புறம் சாமியார் உட்கார்ந்துருப்பார் பங்கில். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போங்க. எதுக்குமே அவங்க பணிஞ்சு வரலைன்னா அடுத்த ஸ்டெப்பு லீகல் ப்ரொசீடிங்ஸ் தான். அது செய்யவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலை, அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ப்ராசஸ் நடந்திருக்கணும். அப்போ பாருங்கள், ஒருத்தரை மன்னிக்கிறதுனா குட்டை குட்டை குடிஞ்சிக்கிட்டே இருக்கிறது இல்லை. ஆண்டவர் மன்னிக்க சொல்ல, மன்னிச்சுட்டு போ. பரிசெயர் சதுசெயர் ஒரு புறம் இயேசுக்கு எதிராக நின்னாங்க. இயேசு அவங்க மேலே ஒன்றும் காட்டமாலாம் இல்லை, ஆனால் கருத்துன்னு வருகிற போது சரியான கருத்தை சொல்ல அவர் தலையில் அடித்தார் அவங்கள. அவர் கோயிலில் என்ன செய்தார், சாட்டைகள்ட்டு அடிக்கிறார். எதற்கு? அவர் சொல்லி சொல்லி பார்த்துட்டு தான், அவர் கேட்கல. அவங்க அவருடைய கோபத்தினுடைய உச்சத்தை காட்டுறார். அதை விட கோபத்தை காட்டினார் என்று சொல்வதை விட கடவுளுடைய இல்லம் இப்படி இருக்கக்கூடாது என்பதை அவர் உறுதியாய் சொன்னார். என் தேவ பிள்ளைகளே, தர்மியான நேரத்தில் ஆண்டவருடைய காரியம் சொல்லப்படுகிற விஷயங்கள் எல்லாம் நம்மை நெறிப்படுத்துகிறது, ஆண்டவருடைய திட்டத்திற்குள்ளே நம்ம கடந்து செல்ல உதவி செய்கிறது. ஆகவே தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் இதோ நம்ம ஒரு நல்ல ஒரு கல்லாக, உயிருள்ள கல்லாக இருக்கணும்னு வேதம் சொல்லுது. பேதுரு தன்னுடைய கடிதத்தில் சொல்கிறார், முதல் கடிதத்தில் ரெண்டாவது அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூளைக்கல் ஆயிற்று, மற்றும் அது, பாருங்கள், மற்றும் அது இடறுதற்கல்லாகவும் தடுக்கி விழச் செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விழுகிறார்கள், இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள், அழிவின் மக்கள். இதை கேட்டுட்டு அவங்க என்ன செய்வாங்க, அது எப்படி நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, அவங்கள்ட்ட கீழ்ப்படிதலின் ஆவி இல்லை, வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய உள்ளம் இல்லை, அவர்கள் தடுக்கி விழப்போவது உறுதி, அவர்களுக்கு வேதனையும் வழிகளும் நிறைந்திருக்க போவது உறுதி. அதனால் நீங்கள் உங்களை சுகப்படுத்தி கொள்ளுங்க. ஒரு பிளேட்டோ என்கிற அறிஞர் சொல்கிறாரு, அவர் ஒரு ஃபிலாசபர், அவர் சொல்கிறாரு, உன் உடலை சுகப்படுத்தணுமா முதல்ல உள்ளத்தை சுகப்படுத்த அப்படிங்கிறார். இஸ் அ ஃபிலாசபர், அவர் சொல்கிறார் பாருங்க, உடலை சுகப்படுத்து முதலே, உள்ளத்தை சுகப்படுத்து, உடல் தானாக சுகமாகும். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம முதல்ல கட்டி எழுப்பினோம்னா நாம் சரியாக நிற்கிற போது நம்மை சுற்றி இருக்கிற காரியமும் சரியாக மாறும். நான் என்னை சரியாக்காதவரை என்னை சுற்றி இருக்கிற காரியம் எதுவுமே டிஸ்டர்பாக தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தொட்ட காரியம் எதுவுமே விளங்கலை ஃபாதர், நான் எந்த முயற்சி எடுத்தாலும் தோற்று போகிறேன். எஸ், சிட், ரிஃப்ளெக்ட், சேஞ்ச் யுவர் செல்ஃப். நீங்கள் இங்கே மாற்றும் போது எல்லாமே மாறும். வார்த்தை மாற்றணும், சிந்தனை மாறணும், நம்முடைய செயல் மாறணும், எல்லாமே மாறும்போது நம்மை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களும் கண்டிப்பாக மாறும் என்பது 100% நம்பிக்கை உண்டு எனக்கு. ஆகவே தான் சொல்கிறோம், அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் ஆண்டவர் தன் பணிக்காக இருகரம் விரித்து அழைப்பார். அது யாராயிருந்தாலும் தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரத்தில் நம்மளை ஒப்படைப்போம், ஆண்டவருக்கு உகந்த சாட்சியாய் மாறுவோம். ஆமென்.